நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு அம்மையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பவஜி பத்திரி சொருபசமாதி அடைந்த நேருடம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதிலான சத்சங்கமாக அமைகின்றது. இன்று இரண்டு அன்பர்கள் பல சிறிய கேள்விகளை அனுப்பியிருக்கின்றார்கள். அதற்கு ஒவ்வொன்றாக பதில் காண்போம். சிறிய கேள்வி என்றாலும் அதில் இருந்து நாங்கள் அனுபவம் பெற முயற்சிப்போம். முதலாவது கேள்வி அனுப்பிய அன்பர் முதலாவது அன்பர் அனுப்பிய மூன்று கேள்விகள் அனுப்பியிருக்கின்றார். அதில் முதலாவது, ஏன் நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கின்றோம், அதில் சொல்லப்படுகின்றது நாங்கள் பதிஞான முத்தியில் நாங்கள் ஆன்மா அதாவது சீவன் சிவன் ஆகின்றது என்று சொல்லப்படுகின்றது, அதனுடைய கருத்து நாங்கள் சிவனாகின்றோம் என்றால் நாங்கள் அந்த நிலை முழுவதையும் எட்டி பிடிக்கின்றோமா, அல்லது அதில் ஏதாவது விடயங்கள் அடங்கியிருக்கின்றதா சீவன் சிவனாகின்றது என்பது என்னுடைய கேள்வி. நான் ஆரம்பமாக படித்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய வகுப்பில் சைவ சித்தாந்தம், அதுவும் இடையிலிருந்து தான் படிக்க தொடங்கியபடியால் இந்த கேள்வி வருகின்றது என்கின்றார். இது எல்லோருக்கும் வரும் கேள்விதான். சீவன் சிவனாகின்றது அல்லது எங்களுடைய ஆன்மா சிவம் ஆகின்றது என்று எந்த முறையில் சொன்னாலும் சைவ சித்தாந்த பேராசிரியர் இதை மிகவும் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் சிவமாம் தன்மையைத்தான் பெறுகின்றோமே தவிர நாங்களே சிவனாக முடியாது. அவர் செய்யும் தொழில்கள் ஐந்தொழில்களை நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் அவருடைய தன்மைகளை பெறுகின்றோம். ஆகவே இந்த சீவன் சிவனாகின்றது என்பது நாங்களே சிவனாக மாறிவிடுவோம் என்பது அர்த்தம் அல்ல என்று பேராசிரியர் மிகவும் விளக்கமாக சொல்கின்றார். நாங்கள் அந்த சிவத்தன்மையை அடைகின்றோம் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கு உரிய பதில். ஆகவே நாங்கள் அதில் என்ன இறுதியாக அடைகின்றோம் என்றால் சிவமாம் தன்மையை நாங்கள் பெற்று அவனைப் போல் நாங்களும் பேரின்பத்தில் திளைத்திருக்கின்றோம் என்பதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லும் முடிவு. ஆகவே அவன் எங்களை ஆரம்பத்திலே இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கும் எங்களை அந்த மலத்திலிருந்து நீக்க இந்த செயல்முறை திட்டத்தை வகுத்து 36 தத்துவங்கள் மூலமாக எங்களை இந்த மலத்திலிருந்து விடுபட பண்ணுவதற்காக இந்த செயல்முறை திட்டத்தை செய்துதான் இறுதியில் பதிஞானம் மூலமாக சிவமாம் தன்மையை நாங்கள் பெறுவதற்கு அருள் புரிகின்றான் என்பது அதனுடைய விளக்கம். அவருடைய இரண்டாவது கேள்வி, நாங்கள் குருவருளை கிரியா யோகத்தில் பெறுகின்றோம், அதை என்ன மாதிரி பெறலாம், அதை எப்படி பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணரலாம் என்பதற்கு பழைய சத்சங்கங்களில் அதற்கு விளக்கம் தந்திருக்கின்றீர்கள், அதை எப்படி நாங்கள் உணரும் முறை என்று. அதேபோல் என்னுடைய கேள்வி என்னவென்றால், திருவருளை நாங்கள் எப்படி உணரலாம், குருவருள் எப்படி உணர்வதென்று எங்களுடைய செயல்முறை பயிற்சி மூலமாகவும் எங்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் எப்படி அதை உணரலாம் என்ற விளக்கம் தரப்பட்டது, புரிந்தது. திருவருளை எப்படி உணரலாம் என்பது என்னுடைய கேள்வி. மிகவும் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய கேள்வி. குரு அருளை பெறுவது போலவே திருவருளையும் பெறலாம், ஆனால் அதற்கு மேலாக சில விடயங்கள் இங்கு உண்டு. திருவருளை நாங்கள் உணர வேண்டுமென்றால் அருளாளர்கள் என்ன உணர்ந்தார்கள் என்பதை நாங்கள் முதல் கேட்டு சிந்தித்து தெளிய வேண்டும். அருளாளர்கள் திருவருளை உணரும் போது அவர்கள் எங்கும் எதிலும் சிவனே என்று அந்த இறுதி நிலையை எட்டி பிடிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் பெரிதல்ல, உலகப்பற்றை விட்டுவிட்டார்கள் முழுமையாக, மலம் நீக்கம் பெற்றுவிட்டார்கள். அந்த நிலையில் எல்லாம் சிவமே, எதுவும் சிவமே என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் அருளாளர்கள். நாங்கள் அதன் வழி செல்ல வேண்டும் என்பதற்காக சைவ சித்தாந்தத்தில் அந்த படிமுறைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதாவது இறைவனை ஒப்பில் தொடங்கி பரிபாகம் அடைந்து சத்நீதி பாதம் அடைய வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் இந்த மூன்று நிலைகளையும் விளக்கி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதை உணர வேண்டும், திருவருள் என உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் உணர வேண்டுமென்றால் இந்த மூன்று நிலை வழி நிற்க வேண்டும். ஒவ்வொரு நிலையாக அதை கடக்க வேண்டும். அந்த வழி செல்லும் போது அந்த நிலையிலிருந்து நீங்கள் கடக்கின்றீர்களா என்பதை நீங்களே உங்களை பரிசீலனை செய்து பார்த்து கொண்டு போகும்போது அந்த திருவருளுக்குள் நீங்கள் செல்கின்றீர்கள் என்பது புரிய வரும் என்பது பேராசிரியருடைய பல கருத்துக்களிலிருந்து நான் ஒரு தொகுப்பாக உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றேன். ஆகவே திருவருளை உணர்வதற்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொன்ன முறைப்படி நாங்கள் ஒழுகி அந்த முறைப்படி நாங்கள் எங்களுடைய விடயத்தை செய்து கொண்டு போகும்போது அது உலகியல் வாழ்க்கையில்தான் தொடங்குகின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த ஆகம நூல்களே எங்களுக்கு வாழ்க்கை முறைகளையே கற்றுத்தந்து அதிலிருந்து எப்படி ஆன்மீகத்தில் நாங்கள் வெற்றி பெறலாம் என்பதைத்தான் தருகின்றது. ஆகவே அதில் வழி நின்று அதன்படி நாங்கள் முன்னேறுகின்றோமா என்பதை மற்றவர் உங்களை சொல்லி கேள்விப்படுவது அல்ல அதன் கருத்து. மற்றவர்கள் ஒரு நேரம் புகழ்ச்சியாக சொல்வார்கள், ஒரு நேரம் இயற்சியாக சொல்வார்கள். அது உங்களுடைய நிலையாக அமைந்து விடாது. உங்களுக்குள்ளே நீங்களே அந்த கேள்வியை கேட்டு எந்தெந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் நிற்கின்றீர்கள், எப்படி அது செல்கின்றீர்கள் என்ற உண்மையை அறிந்து அந்த அறிவதன் மூலம்தான் உங்களுடைய திருவருள் உங்களை எவ்வாறு கொண்டு செல்கின்றது, அந்த திருவருளை நீங்கள் எவ்வாறு பின்பற்றுகின்றீர்கள், அந்த திருவருளை எவ்வாறு உணர்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பது இந்த நண்பருக்குரிய பதில். மூன்றாவது கேள்வி கேட்கின்றார், எங்களுக்கு சத்குரு கிடைத்ததன் சிறப்பு என்ன? என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் மூன்று பேர்கள் தான், ஒரே ஒரு மகன். ஆனால் எனக்கு நான் மாத்திரம்தான் கிரியா யோகத்தில் இருக்கின்றேன், மற்ற இருவர்களும் இல்லை. ஆகவே எனக்கு இந்த கிரியா யோகமும் பாபாஜியும் கிடைத்தது, நன்றாக இருக்கின்றது. ஒரு 4 வருடங்கள் தான் இதில் செல்கின்றேன் பயணத்தில், ஆனால் மற்ற இருவருக்கும் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே நான் என்னுடைய குடும்பத்தில் சிறப்பானவனா இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் என்பது என்னுடைய கேள்வி. ஏனென்றால் என்னுடைய மனைவி கோவில் வழிபாட்டில் இருக்கின்றாள், மகன் ஒன்றிலும் இல்லை, உலகியலில் இருக்கின்றார். ஆகவே நான் இந்த மூன்று ஆன்மாக்களை பொறுத்த வரையில் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பது அறிய ஆவல் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது இந்த பிறப்பில் நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பது ஓரளவு உங்களுக்கு பதிலாக தரலாம். ஆனால் உங்களுடைய ஆன்மா நிலை எங்கு இருக்கின்றது என்பது, உங்களுடைய பழைய பிறப்புகளில் எங்கிருந்து வந்தீர்கள், எப்படி வந்தீர்கள் என்பது இன்னும் முழுமையடையவில்லை இந்த பிறப்பில். அதே நேரம் இந்த பிறப்பிலிருந்து என்ன கொண்டு செல்லப் போகின்றீர்கள் என்பதும் இன்னும் முழுமையடையவில்லை. ஆகவே உங்களுடைய வாழும் காலத்தில் நீங்கள் செல்லும் முறை, உங்களுடைய வாழ்க்கை அணுகுமுறை, உங்களுடைய கிரியா யோகா பயிற்சி முறை, திருவருளை உணரும் முறை, நூல்களை கேட்கும் முறை, இப்படி பல விடயங்களை கொண்டதுதான் உங்களுடைய நிலையை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, நீங்கள் இந்த கிரியா யோகத்தில் சாதகராக இருக்கின்றீர்கள், யோக பயிற்சியை செய்கின்றீர்கள் என்பதால் அந்த ரெண்டு ஆன்மாக்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று என்னால் சொல்ல முடியாது நிச்சயமாக. ஏன்? ஒரு இதுக்கு நாயன்மார்கள் கதையை வைத்து இதற்கு உவமானம் சொல்கின்றேன். சுந்தரமூர்த்தி திருஞான சம்பந்தர் 3 வயது ஞானம் அடைந்தார் அவருடைய இறுதி உடலில். அப்பர் சுவாமிகள் 70 வயதுக்கு தான் ஞானம் அடைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் இடை வயதில் ஞானம் அடைந்தார். அது எந்த வயது, 30 இருக்கலாம் என்று நினைக்கின்றேன், சரியான வயது இல்லை என்னிடம். மாணிவாசகரும் அப்படியே அடைந்தார். இந்த 4 குரவர்களும் தங்களுடைய கடைசி உடலில் இருக்கும் போது வெவ்வேறு வயதுகளில் அவர்கள் இந்த ஞானத்தை பெற்றார்கள். அதுக்குரிய காரணம் என்ன? அந்த உடலுக்குள் அந்த ஆன்மா வந்தவுடன் அந்த உடலுக்குரிய தொடக்க தியதியையும் இறுதி தியதியையும், அதை காலம் நியதி என்று சொல்லுவோம், காலம் என்று சொல்லுவோம், அதை நியமித்தவன் இறைவன். எங்களுக்கே தெரியாது. இப்போ உங்களுடைய குடும்பத்தில் 3 பேர்கள் இருக்கின்றீர்கள், அந்த 3 பேர்களுடைய வாழ்க்கை காலம் உங்களுக்கே தெரியாது. ஆகவே இன்று நீங்கள் கிரியா யோகத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய மனைவி கோவில் வழிபாட்டில் இருக்கின்றாள், மகன் உலகியலில் இருக்கின்றார். இந்த 3 பேரும் இந்த வாழ்க்கை காலத்தை முடியும் போது எங்கெங்கு இருப்பீர்கள் என்று இன்னும் உங்கள் 3 பேருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு ஒரு அக்கினி குஞ்சொன்று கன்றேன் என்று பாரதியார் சொல்வது போல ஒரு ஸ்பார்க்கிங். ஸ்பிரிச்சுவல் என்பது ஒரு ஸ்பார்க்கிங். ஒரு நிலையில் அந்த பொறி தட்டுப்பட்டதென்றால் உங்களுடைய வாழ்க்கை காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் ஆன்மீகத்தில். ஆகவே நீங்கள் இப்போது கிரியா யோகத்தில் நிற்கின்றீர்கள், உங்களுடைய இறப்பு வரைக்கும் நீங்கள் இதில் நிற்பீர்கள் என்பது உறுதியல்ல. நிற்க வேண்டும், அதுக்கு பாபாஜியிடம் வேண்டுங்கள். அதே போல் உங்களுடைய மனைவி கோவில் வழிபாட்டில் இருக்கின்றால் இறுதி வரை அவள் கோவில் வழிபாட்டில் தான் இருப்பாள் என்பது நியதி இல்லை. மகன் உலகியலில் இருக்கின்றார், அவர் முழு காலமும் உலகியலில் இருப்பார் என்பதும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த குடும்பத்தில் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த நிலையில் இன்று நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த உடலை பொறுத்த வரையில், உங்களுடைய குடும்ப இணைப்பை பொறுத்த வரையில், யார் யார் எந்தெந்த நிலையில் நிற்கின்றீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை காலம் முடியும் போதுதான் அதை சரியாக சொல்லலாம். அது இறைவனின் கணக்கு கூட, அவன்தான் அதை நியமித்திருக்கின்றான். ஆகவே இன்று நீங்கள் இருக்கும் நிலையை வைத்து நீங்கள் கிரியா யோகத்தில் சாதகராக இருக்கின்றீர்கள் என்றபடியால் நீங்கள் உயர்நிலை ஆன்மா என்று குறிப்பு சொல்ல முடியாது என்பது என்னுடைய தாழ்ந்த ஒரு பதில். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இந்த யோகத்தை பயில்கின்றோம். எந்த நேரமும் மாயை வந்து எங்களை கவிழ்க்கலாம். ஆகவே நாங்கள் அந்த நிலையை நீங்கள் அறிய முற்பட்டது உங்களுக்கு ஆணவ மலத்தை தந்துவிடக் கூடாது என்பது முதல் நோக்கம் என்னுடைய பதில். 2வது நோக்கம் உண்மையும் அதுவே. ஆகவே நீங்கள் தொடர்ந்து குருவருள் திருவருளை வேண்டி உங்களுடைய நிலையில் நிலைத்து நின்று செயல்படுங்கள். அந்த நிலையே உங்களுக்கு இறுதி வரையும் இந்த உடலில் இருக்க வேண்டும் என்று குருவருள் பரம்பொருளாகிய திருவருளை இறைஞ்சுங்கள். அதுதான் முக்கியம். உங்களை நீங்களே நிலைப்படுத்த வேண்டும், உங்களுடைய நிலையை பார்க்க வேண்டுமென்றால் மற்றவர்களுடைய ஒப்பீனியன் என்று சொல்லுவோம், அவர்களுடைய கருத்தை எடுத்து உங்களை எடை போடாது. நீங்களே உள்நோக்கி சென்று இவற்றை கேளுங்கள். உங்களுக்கு தரும் பதில் நான் அப்படியே நிற்பேன் என்றொரு வைராக்கிய பதில் கிடைக்குமாக இருந்தால் மிகவும் நல்லது, அது நிலைக்கும். இருப்பினும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எல்லாம் இறைவனின் இயக்கம். ஆகவே நீங்கள் நிற்கும் இன்றைய நிலை மற்றைய இருவருடன் பார்க்கும்போது உயரிய நிலையில் இருக்கின்றீர்கள் ஆன்மீகத்தில், ஏனென்றால் யோகத்தில் பயணிக்கின்றீர்கள். ஆதலால் மற்றவர்கள் இருவரும் உங்களை விட தாழ்ந்தவர் என்று இந்த நிலையில் சொல்லலாமே தவிர இந்த உடலில் சொல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து. நன்றி அன்பரே, இந்த மூன்று கேள்வியையும் கேட்டிருக்கின்றீர்கள். முடிந்தளவு அதற்குரிய பதிலை சைவ சித்தாந்தம் கிரியா யோகத்தை வைத்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அடுத்தது மற்ற அன்பர் கேட்ட கேள்வி, ஐயா நான் இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்றேன், கோபம் எனக்கு வருவது ஒரு இயற்கையாக தந்த கொடை மாதிரி பல காலம் வாழ்ந்து வந்தேன். என்னை யாரும் கண்டால் எனக்கு ஒரு நிக்நேம் என்று சொல்வார்கள், எனக்கு ஒரு பெயர் உண்டு. என்னுடைய ஊரிலும் சரி கனடாவிலும் சரி கோபக்காரன். ஆ அந்த தம்பியா, அவன் சரியான கோபக்காரன். ஆனால் அவ்வளவு தூரம் நான் கோபப்படுவது உண்டு சிறு வயதிலிருந்து. ஆனால் இப்போது சைவ சித்தாந்தத்தை படித்த பின் தான் தெரிகின்றது அது என்னுடைய வினை காரணமே தவிர வேறொன்றும் அல்ல. அதை ஆனால் அவர்கள் என்னுடைய சொந்த பந்தங்கள் அதை சொல்லும் போது, ஓ அவருடைய பாட்டனார் கோபக்காரன், அதுதான் அதனால் தான் இந்த பிள்ளையும் கோபமாக இருக்கின்றார் பல விடயங்களிலும் என்றெல்லாம் ஒத்து காட்டுவார்கள் குடும்பத்தில். அதெல்லாம் உண்மை என்று நம்பியிருந்த எனக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்தவுடன் புரிந்து கொண்டேன், அது என்னுடைய பாட்டனாருடைய விடயம் அல்ல, என்னுடைய விடயம், என்னுடைய ஆன்மாவினுடைய விடயம், என்னுடைய வினைகளினுடைய விடயம். இது கருத்து பகிர்வாய்த்தான் தருகின்றேன் ஐயா என்று தான் சொல்கின்றார். ஆகவே இப்போ அவர் சொன்ன கருத்து என்னென்றால், நான் இப்போது கோவப்படுகின்றேன், அதே கோபம் வந்து போகின்றது இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை அறிந்தவுடன் கிரியா யோகா பயிற்சியும் ஒழுங்காக செய்கின்றேன். ஆனால் அந்த கோபம் வருகின்றது, அந்த நேரத்தில் அதில் நிலைத்து நிற்கின்றேன். அந்த கோபம் முடிந்தவுடன் நான் பழைய நிலைக்கு இயல்பாகவே திரும்பி விடுகின்றேன். முந்தியைப் போல் அது என்னை நாட்கணக்காக வாட்டுவதில்லை, இதன் காரணம் என்ன ஐயா என்பது அவருடைய கேள்வி. இதற்குரிய காரணம் என்ன என்று நாங்கள் சைவ சித்தாந்த கிரியா யோகா முறையில் சிந்தித்தோம் என்றால், முதலாவதாக நீங்கள் ஆன்மீக பயிற்சியில் நிற்கின்றீர்கள், குரு ஆசியுடன் பயணிக்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும். அந்த ஆசி உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வருகின்றது என்று ஒரு சுருக்கமான பதிலை தரலாம். ஆனால் அதற்கு மேலான பதில் என்னவென்றால், இந்த கோபம் என்பது சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் ஒரு இடத்தில் இந்த கோபத்தை தீப்பந்தத்துக்கு சமனாக சொல்லி இருக்கின்றார். அது ஏன் தீப்பந்தத்துக்கு சமனாக அந்த நேரம் அந்த இடத்தில் அவர் சொல்லி இருக்கின்றார் என்றால், இந்த கோபம் என்பது ஒரு தீப்பந்தம். இந்த தீப்பந்தத்தின் குணம், அது மற்றதை எரிக்கும் முதல் தானும் எரிந்துவிடும். அதாவது தீப்பந்தம் மற்றதை எரித்துவிட்டு தான் எரியாமல் நிற்க முடியாது, தானும் எரிந்துவிடும் என்பது அதற்குரிய உபமானம். அதான் கோபம். அதாவது நீங்கள் யாருடனாவது கோபப்பட்டால், நீங்கள் கோபப்பட்டு அதில் வென்று விட்டு நீங்கள் வீடு வந்து விடுவீர்கள், அல்லது வீட்டில் கோபப்பட்டு விட்டு நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அந்த கோபத்தை எடுத்தவர் அதனால் வேதனைப்படுவார், அது அவருடைய வினை. ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் வந்திருந்து சிந்தித்து சிந்தித்து நீங்கள் வேதனைப்படுவது தான் கூட, அதுக்குத்தான் தீப்பந்தம் உதாரணம். தானே எரிந்து போகும். ஆகவே உங்களுடைய கேள்விக்குரிய பதில், அப்படியாகத்தான் இந்த கோபத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படியான ஒரு கோபம் இப்போது உங்களுக்கு இன்னும் இடக்கிடையே அது வருகின்றது, ஆனால் நீங்கள் வேதனைப்படுவது முற்றாக நீங்கிவிட்டதென்ற மாதிரி இந்த கருத்தை எனக்கு நாடாவில் அனுப்பி இருக்கின்றீர்கள். அதை சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம் அது உண்மைதான். ஏனென்றால் நீங்கள் சரியான வழியில் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து சரியான வழியில் உங்களுடைய பயிற்சியை செய்து கொண்டு போகும்போது இந்த கோபம் வந்ததற்குரிய காரணம் என்னென்று இந்த அடிப்படை கருத்திலிருந்து பார்க்க போனால் உங்களுடைய சித்த பதிவு அதுதான் மூல காரணமே. இது வேறொருடமிருந்து வரவில்லை, உங்களிடமிருந்து உங்களுக்கு வந்தது. ஆகவே அந்த சித்த பதிவில் ஒருவர் இப்படி சொன்னால் நான் இப்படித்தான் சொல்லுவேன் என்ற பதிவின் மூலமாகத்தான் அந்த கோபம் உங்களுக்கு மாறி 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 வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்கின்றது? உங்களுடைய பயிற்சியால் உங்களுடைய சித்தம் தெளிவாகி கொண்டு போகின்றது. அந்த தெளிவு நிலையில் போகும்போது இப்படியாக வர்ற கோபங்கள் குறைகின்றன. இருப்பினும் நீங்கள் பிறவியிலேயே கோபக்காரன் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அது இன்னும் முழுமையாக சித்தத்திலிருந்து போகவில்லை. ஆகவேதான் இப்பவும் நீங்கள் கோபப்படுகின்றீர்கள். அது உங்களுடைய சித்தத்தில் இன்னும் முழுமையாக அழியவில்லை என்பதால் அது வருகின்றது இடக்கிடை. ஆனால் முன்னர் மாதிரி நீங்கள் துன்பப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த ஆகம நூல்கள் மூலம் உண்மையை அறிகின்றீர்கள். அந்த கோபம் வேறு, நீங்கள் வேறு. ஆகவே அதிலிருந்து விடுபட்ட உடனே நீங்கள் சுதாகரித்து கொன்று உங்களுடைய அடுத்த வேலையை பார்க்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்தது பிழை என்று உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து மீள வேண்டும் என்று உங்களுடைய பயிற்சியில் வைராக்கியத்தில் நீங்கள் சென்று கொண்டிருப்பதால் தான் அந்த வித்தியாசத்தை நீங்கள் இப்போது உணர்கின்றீர்கள். ஏ தவிர உங்களுடைய பாட்டனாருடைய பிரச்சனையும் இல்லை, உங்களுடைய பிறவி குணமும் அல்ல. ஆகவே இதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஒரு நேரத்தில் அந்த கோபம் கூட சித்தப்பதிவுகள் அழியும் போது உங்களுக்கு இந்த பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பிலோ உங்களுடைய ஆன்மாவுக்கு வராது என்பது என்னுடைய இந்த அறிவு நூல்களில் இருந்து படித்ததிலிருந்து இந்த கருத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக இது முதல் வந்த கேள்விதான். அதை அன்பர்தான், இந்த கோபத்தை பற்றி சொன்னவர்தான் கேட்டிருக்கின்றார். யா, நீங்கள் ஸ்ரீ சத்சங்கத்துக்கு முதல் சொல்லியிருக்கின்றீர்கள், ஒரு பல சத்சங்கத்துக்கு முதல், இராப்பகல் அற்ற நிலையை அருளாளர்கள் நாடுகின்றார்கள். அதற்குரிய விளக்கமும் சுருக்கமாக சொன்னீர்கள். எனக்கு அது மிகவும் தெளிவாக படவில்லை. அதற்குரிய விளக்கத்தை மீண்டும் கூற முடியுமா என்று. இராப்பகல் அற்ற இடம் அருளாளர்கள் வேண்டுகின்றார்கள். இறைவனிடம் பல அருளாளர்கள் வேண்டுகின்றார்கள், வேண்டினார்கள். அது எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வேண்டினார்களே தவிர அதை தங்களுடைய நிலையை காட்டுவதற்காக என்றும் நாங்கள் தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. இப்போது மணிவாசகர் கேட்கின்றார் என்றால் இராப்பகல் இல்லாத நிலையை எனக்கு தா அல்லது வள்ளலார் கேட்கின்றார் என்றால் அவர்கள் அந்த நிலையை எய்திவிட்டார்கள். இருப்பினும் அதை ஏன் மீண்டும் வலியுறுத்தி இறைவனிடம் கேட்டு அதை செய்யுளாக பாட்டாக போட்டு அல்லது அவர்களுடைய கருத்துக்களாக போட்டு இந்த உலகத்தில் அதை விதைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் ஆன்மாக்கள் அதை அறிந்து அருளாளர்களுடைய வாக்குகளை அதன் வழி நாங்களும் செல்ல வேண்டும் என்பதற்காகவே தவிர அவர்கள் இராப்பகல் அற்ற இரவிலும் இல்லை பகலிலும் இல்லை அவர்கள் இதை கேட்ட நேரத்தில் என்பதை நாங்கள் முற்றாக விளங்க வேண்டும். அந்த நிலையற்று அந்த அனுபவத்தில் இருந்து அந்த சொற்றொடர்களை எடுத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பது இங்கு மிகவும் முக்கியமான விளக்கம். ஆகவே இந்த இராப்பகல் என்று சொல்வதற்கு அந்த அடிஷனலான விளக்கத்தையும் தந்து, ஏனென்றால் நீங்களே கேட்கலாம் எங்களுக்கு எப்போது இது நடக்கும் என்று. இராப்பகல் இல்லாத நேரம் நிச்சயமாக எந்த உடலிலும் நடக்கலாம். உங்களுடைய பயிற்சிகளை பொறுத்தது, உங்களுடைய வாழ்க்கைகளை பொறுத்தது. முதல் இங்கு இரவு என்றால் என்ன? கேவல நிலை. சைவ சித்தாந்தத்தில் ஆன்மா ஆணவத்துடன் கட்டுண்டு பட்டிருக்கும் நிலை, அதான் முதலாவது நிலை. இந்த ஆன்மாக்களுக்கு மூன்று நிலைகளை இந்த ஆன்மாக்கள் எய்தும். ஒன்று கேவலம், சகலம், சுத்தம். இதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கேவல நிலையில் ஆன்மா இருப்பதுதான் இரவென்றும், சகல நிலைக்கு வருகின்றது இந்த இறைவனின் செயல் திட்டத்தால் தனுகரண புவன போகத்துடன் வேதமாகமத்தையும் தந்து வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதையும் எங்களுக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து எங்களுக்கு வினைக்கேற்றவாறு அதில் செயல்பட்டு அதிலிருந்து அனுபவம் பெற்று மீண்டும் மீண்டும் புறப்புக்களை எடுப்போம். நிச்சயமாக அதை அந்த புறப்புக்களை குறைத்து இறுதியில் இருவினை ஒப்பு நலப்பரிபாகம் சத்திய பாதம் வழி நின்று இறைவனின் திருவடிக்கு சென்று அங்கு பரிஞானத்திற்காக காத்து நிற்க வேண்டும் என்பது சுருக்கம். ஆகவே அந்த நிலையை பகல் என்று சொல்கின்றோம், சகலர் சகல நிலையை. ஆகவே அருளாளர்கள் அதை என்ன மாதிரி விளங்கப்படுத்துகின்றார்கள் என்றால், நாங்கள் கேவலத்தில் இருந்த ஆன்மாக்கள் இறைவனின் 36 தத்துவங்கள் இந்த செயல் திட்டத்தால் நாங்கள் சகலத்துக்குள் வந்து சகல நிலையிலிருந்து இவற்றையெல்லாம் அனுபவித்து வினைகளை முடித்து ஏதோ ஒரு பிறப்பில் இந்த இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்தினி பாதம் வழியாக இறைவன் திருவடிக்கு சென்று அங்கு பரிஞானத்தை பெறுகின்றோம் என்பது சகலர் என்றதுக்குரிய விளக்கம். அதைத்தான் பகல் என்று சொல்கின்றார்கள் அருளாளர்கள். ஆகவே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், எனக்கு இந்த ஆரம்ப நிலையின் தேவையில்லை, அனாதி நிலை. இந்த பகலாகிய இந்த வாழும் நிலையும் இந்த மனித உடலில் தேவையில்லை, எனக்கு சுத்த நிலையைத்தா இறைவா என்று கேட்கின்றார்கள். அங்குதான் நான் இந்த குறிப்பை தெரிவித்திருந்தேன். அவர்கள் சுத்த நிலையில் இருந்து கொண்டுதான் இதை கேட்டார்கள். அதிலும் அதை நாங்கள் வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். அந்த சுத்த நிலையில் இருந்தால் கூட தாங்கள் எப்படியே ஏதாவது ஒரு விதமாக அதை மேல வாசனை என்றும் சில நிலைகளில் சொல்வார்கள் அருளாளர்களை பொறுத்தது. அந்த மலை வாசனைக்கு கூட அகப்பட்டுடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இரவிலும் இருக்கக்கூடாது, பகலிலும் இருக்கக்கூடாது, அது ரெண்டும் இல்லாத உலகத்தை தா இடத்தை தா என்று இறைவனிடம் கேட்கின்றார்கள் என்பது இந்த அன்பருக்குரிய கொஞ்சம் மேலதிகமான விளக்கம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வைத்து. ஆகவே நாங்களும் அதை வைராக்கியமாக கொள்ள வேண்டும். எத்தனை பிறப்புக்கள் என்பது இறைவனுக்கு தெரியும், எங்களுடைய முயற்சியையும் பொறுத்தது. அந்த முயற்சிகளும் இறைவனால் தான் செயல்படுத்தப்படுகின்ற என்று சொல்லி இந்த அன்பருடைய கேள்விக்கு இரண்டாவது கேள்விக்கு பதில் தருகின்றேன். இதுதான் இன்று இந்த இரண்டு அன்பர்களிடையும் இருந்து வந்த கேள்வி. இதை சிந்தித்திருக்கின்றோம். பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன் அதற்குரிய பதிலை முடிந்தளவு கண்டிருக்கின்றோம். இந்த சத்சங்கத்தில் நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று இறைவனையாவை இணைப்பில் காணவில்லை. ஆகவே கார்த்திகேயன் ஐயா இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் சிறப்பாகவே அமைக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு ரெண்டு கேள்வியா இருந்தாலும் ஆழ்ந்த கருத்தோட இந்த சத்சங்கம் பயணிச்சிருக்கு. இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த சைவத்து இந்த சத்சங்கத்தை ரொம்ப சிறப்பா சொல்லணும். சைவ சித்தாந்தத்தை நீங்க ஆழ்ந்து சிந்தித்து பேச போனா அது ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமா அமையும் சொல்றாங்க. அடிக்கடி சொல்லி நான் கேட்க பேராது. அந்த வகையில பாபாஜி நமக்கு அந்த அருளை பற்றி இந்த சத்சங்கத்தை சிறப்பாக நடத்திட்டு வராது. நன்றி. அதே ஒரு மாணவர் இருக்கக்கூடிய பக்குவத்தை கேட்டாரு, அதுக்கு சரியான பதில் கொடுத்தீங்க. அந்த மூணு பேர் பக்குவத்துல இருக்கிற ஒரு சிறப்பு நிலையில இருந்தாலும் அவரும் ஒரு நாளைக்கு மாறலாம். சிறப்பு நிலையில இல்லைன்னு தெரியற ஒரு சின்ன மாணவனா இருந்தாலும் அந்த பையனும் சிறப்பு நிலைக்கு மாறலாம். இன்னைக்கு உலகத்துல உலகில இருக்கலாம், நாளைக்கு சிறப்பு நிலைக்கு மாறலாம். சிறப்பு நிலையில இருக்கிறவங்களும் உலகில் நிலைக்கு வரலாம். எப்ப வேணாலும் மாறலாம். வினையினுடைய தாக்கத்தினால ஏற்படலாம். அது ஒரு நல்ல பதில் சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம வந்து சைவ சித்தாந்த படிப்போக்குல கிரியாயோகம் பயிலக்குள்ள விழிப்புணர்வோட செயல்படணும். எப்ப எப்ப இருந்தாலும் விழிப்புணர்வோட, விழிப்புணர்வுனா அப்படியே பிடிச்சிட்டு இல்ல. நம்முடைய ஆன்மீக பயணத்துல தடை இல்லாமையும் சாதனாவுக்கு தடை இல்லாம ஒரு அமைப்பு பண்ணிக்கிறது, சாதனாவுக்கு தடை இல்லாத ஒரு செயலை செய்யறது, தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து மனசுல போட்டுக்காம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு இதுதான் ஒரு விழிப்பு நிலை. நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு விழிப்பு நிலை. வேற பெருசா ஊரை சாதிக்கணும், அது சாதிக்கணும், பெரிய பதவிக்கு வரணும், அது பெரிய விழிப்பு நிலை இல்லை. அது வர வேண்டிய நேரத்தில் வரும், அது போக வேண்டிய இருக்கும். நம்மளுடைய ஆன்மீக பயணம் விழிப்பு நிலையில இருக்கணும். அது அறிவு சார்ந்து செயல்பட்டு போக்குள்ள நமக்கு அந்த விழிப்பு நிலை தெரியும், நல்லாவே தெரியும். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கும் அந்த கிரியா யோகம் பயில்றவங்களுக்கும் நல்லா தெரியும், வித்தியாசம் நிறைய தெரியும். அதை நாமளே உணர்வோம். இந்த வகையில நமக்கு பாபாஜி நல்ல ஒரு கருணை அடிப்படையில இந்த சத்சங்கத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு, கிரியா பயிற்சியை கொடுத்துருக்காரு, இன்னும் நம்ம கூட துணை நின்று பயணிச்சு வழி நடத்துறாரு. அதெல்லாம் பார்க்கக்குள்ள நாம பெரிய பாக்கியசாலி என்ற ஒரு சந்தோஷத்தையும் நம்ம உணர்ந்து பார்க்கணும். நான் அப்படிதான் உணர்ந்து பார்த்துருக்கேன். உலகம் ஓடுறவுடைய அந்த ஒரு பகுதியில நாம ஓடிட்டு இருக்கிற பகுதியை பார்க்கக்குள்ள ஒரு சிறப்பா இருக்கு. அதுதான் நமக்கு இப்ப கிடைச்ச பெரிய ஒரு வெற்றி. அடுத்தடுத்த பிறகு கொஞ்சம் வெற்றி கிடைக்கும். அதனாலதான் எனக்கு கூட ஒரு பெரிய சந்தேகம், ஏன் எல்லா அருளாளர்களையும் பிறப்பு வேணாம் பிறப்பு வேணாம்னு கேக்குறாங்க. அப்ப பிறந்து இவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வீடு வாச மனைவி மக்கள்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இவங்களாம் சந்தோஷமா இல்லைன்னா சந்தோஷமா இல்லைன்னுட்டாங்க அவங்க. அதனாலதான் அவங்க இறுதி கட்டத்துக்கு போய் எனக்கு பிறப்பு வேண்டாம், எந்த செல்வமும் எனக்கு வேணாம், பிறப்பு வேணாம், உன்னுடைய திருவடி எனக்கு வேணும்னு கேக்குறாங்க. அதுதான் உண்மை. அதெல்லாம் கேட்ட பட்சத்துல வர்றதில்லை. நம்ம இப்ப எடுக்கிற முயற்சி இறுதி கட்ட முயற்சி, அதுலதான் வந்து முடியும். இந்த சைவ சித்தாந்தம் அதான் சொல்லுது. அந்த வகையில எல்லாருக்கும் இறுதி கட்டம் நீங்க கேட்டோ கேட்காதையே பாபாஜி நமக்கு கொடுப்பார் ஒரு நம்பிக்கையோட சைவ சித்தாந்த பயணத்தை தொடர்ந்து செய்வோம். அதுக்கு பாபாஜி நமக்கு துணை இருப்பார். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் மிகவும் அருமையாக ரத்தின சுருக்கமாக பல விடயங்களை குறுகிய நேரத்தில் அதை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயா. நான் சொன்னதற்கு மேலாக எல்லாத்தையும் நடத்துபவன் பாபாஜியும் பரம்பொருளும் என்பதை உணர்கின்றேன், மிகவும் உணர்கின்றேன். இந்த கேள்விகள் வந்தபோது கூட இந்த நான்கு தொடக்கத்தில் என்னுடைய வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் இன்று இரண்டு சாதகர்கள் சில சின்ன கேள்விகளை தந்திருக்கின்றார்கள் என்று தான் தொடங்கினேன். ஏனென்றால் என்னுடைய நிலையில் இதற்கு இந்த எங்களுடைய சாதாரணமாக எங்களுடைய 30 நிமிட சத்சங்கத்தை நடத்தலாமா இந்த 4 கேள்விகளையும் வைத்தென்பது எனக்கே ஒரு கேள்விக்குறி. ஆனால் இறுதியில் இப்போது நான் கண் திறந்து பார்க்கும்போது 32 நிமிடங்கள் கடந்து விட்டன. எப்படி? அதுதான் சத்சங்கத்தின் கூட்டம். சத்சங்கத்தில் இருக்கும் அருளாளர்கள் பாபாஜி பரம்பொருள் எல்லோரும் இதில் இருந்து பங்கு பெற்று நடத்துவதற்குரிய விளக்கமே அந்த உணர்வு இதன் மூலம் நாங்கள் எடுக்க வேண்டும். வந்த கேள்வியில் சிறிதாக இருந்தாலும் என்னுடைய கருத்தையே நான் சொன்னேன் சிறிய கேள்வி என்று தொடங்கும் போது. ஆனால் எங்கு முடிந்திருக்கின்றது என்று பார்க்கும்போது இதுதான் எனக்கு கிடைக்கும் உணர்வு நிலை. இதேபோல் நீங்களும் சிறிது சிறிதாக இதை உணர்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும். ஆகவே இந்த கூட்டத்திற்கு நிற்பதுதான் மிகவும் நீங்கள் வைராக்கியம் கொள்ள வேண்டிய நிலை. அதை செய்கின்றீர்கள், தொடர்ந்தும் செய்யுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.